नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवतीमुत्तम श्लोकी भक्तिं भवदीर्नैष्ठिकी। श्रीमद् भागवतम कांडम 8 அத்தியாயம் 10 தேவாசுரர்களின் போர் 42 காண்டம் 8 அத்தியாயம் 10 42 சாதான் ஆபதத சக்ர தாவாத்மி சீக்கிர விக்ரம சிக்ஷேத நிஷிதை பல்லை அசம்பிராப்தான் அசன் இவ மொழிபெயர்ப்பு பிரபாகஜாய். பலிமாராஜின் அம்புகள் அவரை அடையும் முன்பே அம்புகளை கையாள்வதில் நிபுணராகிய தேவேந்திரன் புன்னகை செய்து மிகவும் கூரானவையும் பள்ளம் எனப்படுபவையுமான மற்றொரு வகையான அம்புகளால் அவற்றை நிர்மூலமாக்கினார். 43 தஸ்ய கர்மோத்தமம் வீஷ்ய துர்மர்ஷ சக்திம் ஆததி தாம் ஜொலந்தீம் மகோல்காபாம் அஸ்ததாம் அச்சினத்தரி. இந்திரனின் மிகச்சிறந்த போத்திரமையை பலிமாராஜன் கண்டபோது பொங்கியலும் கோபத்தை அவரால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இவ்வாறாக பெரும் கொல்லிக்கட்டையைப் போல் கொழுந்து விட்டெறியும் சக்தி எனப்படும் மற்றொரு ஆயுதத்தை அவர் எடுத்தார். ஆனால் அவ்வாயுதம் பலியின் கரத்தில் இருக்கும்போது இந்திரன் அதை கண்டதுண்டமாக வெட்டித் தள்ளினார். 44 தரசூலம் ததா பிராசம் ததஸ்தோமரம் ருஷ்டய சஸ்திரம் சமாத்திய சர்வம் தத்தச்சினத்விபோ. அதன் பிறகு பலிமாராஜன் ஈட்டி பிராசம் தோமரம் ருஷ்டி மற்றும் பிற ஆயுதங்கள் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக உபயோகித்தார். ஆனால் அவர் எடுத்த ஆயுதங்கள் அனைத்தையும் இந்திரன் உடனே கண்டதுண்டமாக வெட்டித் தள்ளினார். 45 சசஜாத ஆசூரிம் மாயாம் அந்தர்தான கதோ அசூர தத பிராதுரபூத் சைல சூராணி கோபரி பிரபோ. எனதருமை ராஜனே, பரிமாறந்தன் பிறகு மறைந்து அசரத்தனமான மாயாஜாலங்களின் உதவியை நாடினார். பிறகு மாயாஜாலத்தால் உண்டாக்கப்பட்ட பெரிய மலையொன்று தேவப்படைகளின் தலைக்கு மேல் தோன்றியது. 46 ததோ நிபேது தரவோ தஸ்யமான தவாக்னினா சிலா சடங்க சிகரா சூனயந்தியோத் விஷத் பலம். ஒரு காட்டுத்தீயில் கொழுந்து விட்டெறுவது போன்ற மரங்கள் அம்மலையிலிருந்து விழுந்தன. கடப்பாறையை போன்ற கூர்முனைகளை கொண்ட கல்லின் துணுக்குகளும் கூட தேவப்படைகளின் தலைகளின் மீது விழுந்து நசுக்கின. 47 மகோரகா சமுத்பேதூர் தந்தசூகா சௌருஷிஷ்கா சிம்ம வியாக்ர வராகாச மர்தயந்தோ மகா கஜா. அனைத்தை நொறுக்கி தள்ளியவாறு தேள்களும் பெரிய பாம்புகளும் மற்றும் வேறு பல விஷ மிருகங்களும் சிங்கங்கள் புலிகள் காட்டுப்பன்றிகள் போன்ற மிகப்பெரிய யானைகள் அனைத்தும் தேவப்படை வீரர்களின் மீது விழத் துவங்கின. 48 யாது தானிய சூலகஸ்தா விவாசஷ சிந்தி பிந்தி தீவாதிய ததோரசோகனா பிரபோ. ராஜனி, பிறகு பல நூற்றுக்கணக்கான ஆண்பன் காட்டேரிகள் கரங்களை திரிசூலங்கள் ஏந்தியவாறு முற்றிலும் நிர்வாணமாக தோன்றி அவர்களை கண்டதுண்டமாக வெட்டு குத்து என்று கூச்சலிட்டனர். 49 ததோ மகா கணா வியோம்னி கம்பீர புருஷஸ்வனா அங்காரான் முமுக்கர்வாதை ஆகதாஸ்தனை. பிறகு பேய்க்காட்டுகளால் அலைக்கறுத்தப்பட்ட கொடூரமான மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றின. கடகடவென்று மிகவும் கடுமையாக உருளும் இடி முழக்கத்துடன் அவை எரியும் நிலக்கரியை பொழிய ஆரம்பித்தன. 50 சிருஷ்டோ தைத்தியேன சோமகாம் பத்னி ஸ்வசன சாரதி சம்மத்த இவாத்யுக்ரோ விபுதத்வஜீனி மதா. வலிமராஜனால் உண்டாக்கப்பட்ட அழிவை விளைக்கக்கூடிய பயங்கரமான நெருப்பு ஒன்று தேவரூர்கள் அனைவரையும் எரிக்க துவங்கியது. ஏகமான காற்றுகளுடன் சேர்ந்த இந்நெருப்பு அழிவாளத்தில் தோன்றும் சமர்த்தக நெருப்பை போல் பயங்கரமானதாக காணப்பட்டது. 51 சமுத்திர உத்வேல சர்வத பிரத்யத்ருஷ்டசயத பிராண்டவாதை உத்தூத தரங்காவர்த்த பீஷண. அதன் பிறகு சுழற்காற்றினால் சலனமடைந்த நீர்ச்சூழல்களும் கடல் அலைகளும் கொடூரமான ஒரு வெள்ளப்பெருக்குடன் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய கண்முன்னும் தோன்றின. 52 ஏவம் சமத்தியர் மகாமாயை அலட்சிய கதிபீரண சிருஜ்யமானா சுமாயாசு இசேது சூரசைனிகா. கண்ணுக்கு புலப்படாத அசுரர்கள் மாயாஜால வித்தைகளின் நிபுணர்களாவர். அவர்களால் இத்தகைய மாயாஜாலமான சூழ்நிலை உருவாக்கப்பட்ட போது தேவர்களின் வீரர்கள் வருத்தமடைந்தனர். 53 நாதத் பிரதிவிதிம் யத்ர பிதுர் இந்திராதயோ நிருப த்யாத பிரதூரபுத்புதத்ர பகவான் விஸ்வபாவன. ராஜனி, அசுரர்களின் செயல்களை தடுக்கக்கூடிய எந்த வழியும் தேவர்களால் கண்டுபிடிக்க முடியாத போது அவர்கள் பிரபஞ்சத்தை படைத்தவரான பரமபுருஷ பகவானை இதயபூர்வமாக தியானித்தனர். பகவான பிறகு உடனே தோன்றினார். 54 தத சுபர்ணாம்ச கிருதாங்கிரி பல்லவ விஷங்கவாச நவகஞ்ச யோசன அத்ருஷ்ய தாஸ்தாயுத பாகுர் உள்ள சஷ ஸ்ரீ கௌஸ்துபாணத்ய கிரீட குண்டல. புதிதாக மலர்ந்த தாமரை இதழ்களை ஏற்ற கண்களை உடையவரான பரமபுருஷ பகவான் தமது தாமரை பாதங்களை கடனின் தோளிலின் மீது பரப்பியவாறு அமர்ந்திருந்தார். பரமபுருஷர் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருந்தார். அவர் கௌஸ்துவமணியாலும் ஸ்ரீதேவியாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். மேலும் விலைமதிப்பற்ற கிரீடத்தின் குண்டலங்களை அணிந்திருந்த பரமபுருஷர் எட்டு கடங்களில் வெவ்வேறு ஆயுதங்களில் ஏந்தியவராய் தேவர்கள் முன் காட்சியளித்தார். பதம் 55. தஸ்மின் பிரவிஷ்டே அசூர கூட கர்மஜா மாயாவணி கர்மகினா மகீயச ஸ்வப்னோ யதாகி பிரதிபோத ஆகதி ஹரிஸ்மிருதி சர்வ விபத் விமோச்சனம். கனவு காணம்பவர் விழித்தெழும்போது கனவில் தோன்றிய ஆபத்துகள் மறைந்து விடுவதைப் போலவே போர்க்களத்தினர் பரமபுருஷ பகவான் புகுந்தவுடனே அவர் தெய்வீகமான வீரியத்தினால் அசுரர்களால் உண்டாக்கப்பட்ட மாயாஜாலங்கள் அழிக்கப்பட்டன. பதம் 56. திருஸ்வாம் ஹிருதே கருடவாகம் இவாரிவாக ஆவித்ய சூளம் மகினோ தத காலநேமி தல்லீலயா கருடமூத்னி பதக்கிருத்வா. ஏனாகனன் நிருபஸ்வாகம் மரீம் பிரியதசீஷ. மொழிவர் பொம்பளைந்தவர் சில பிரபா பிரபாக்கு ஜாய். ராஜனே, சிம்மவானத்தில் ஏறி வந்த அசுரனான காலநேமி கடனா தூக்கி செல்லப்பட்ட பரமபுருஷம் போர்க்களத்தில் இருப்பதை கண்டதும் உடனே தனது திரிசூலத்தை எடுத்து அதை சுழற்றி கடனின் தலையை குறி வைத்து வீசி எறிந்தான். மூலங்களின் அதிபதியான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ ஹரி உடனடியாக அந்த திரிசூலத்தை பற்றி அதே ஆயுதத்தால் எதிரியான காலநீமையும் அவனது வாகனமாகிய சிங்கத்தையும் கொன்றார். பொருளரை, இது சம்பந்தமாக சில மத்வாச்சாரியார் கூறுகிறார், காலநீமி ஆதய சர்வே கரீனா நிகதா அப்பி வக்ரேனா ஜீவிதா சந்த புனஸ்தேனைவ பாதிதா. காலநேமியும் மற்றெல்லா அசுரர்களும் பரமபுருஷ பகவானாக கரியால் கொல்லப்பட்டனர். அவர்களின் குருவாகிய சுக்கராச்சாரியர் அவர்களை உயிர்ப்பித்த போது அவர்கள் மீண்டும் பரமபுருஷ பகவானால் கொல்லப்பட்டனர். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண. இந்த அத்தியாயம் ஒரு ஸ்லோகம் பார்க்கிறது முடிச்சுக்கோம். மாலி சுமாலி அதிபலோ யுதி பேததூர்ய சக்ரீன கிருத்த சரசாவத மாலிய வாம்சம் ஆகத்திய திக்ம கதையான கத்தண்ட ஜெயந்திரம் தாவச்சிரோச்சினத்தரீர்நததோ ஹரிநாத்திய. அதன் பிறகு மாலி சுமாலி என்னும் மிகவும் சக்தி வாய்ந்த அசுரர்கள் பரமபுருஷரால் கொல்லப்பட்டனர். பெருமான் தமது சக்கரத்தினால் அந்த அசுரர்களின் தலை துண்டித்தார். பிறகு மாலியவாணி என மற்றொரு அசுரன் பகவானை தாக்கினான். சிங்கத்தை போல் கர்ஜித்துக் கொண்டிருந்த அசுரன் கூர்மையான தனது கதையால் முட்டைகளிலிருந்து பிறக்கும் பறவைகளின் அரசனாக கடனை தாக்கினான். ஆனால் ஆதிபுருஷ பரமபுருஷ பகவான் தமது சக்கரத்தை பாவித்து அந்த அசுரனின் தலையை துண்டித்து விட்டார். ஹரே கிருஷ்ணா. பாகவதத்தில் வந்து இந்த போர் வந்து தேவர்க்கும் அசுரர்களுக்கும் நடக்கு. பக்தர்களாகிய நமக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, இல்ல போற ரெண்டு பேருமே பக்தர். மகாபலி வந்து அசுரகுலத்தில் பிறந்தாலும் மகா ஜனங்களில் ஒருத்தராக இருக்கார். சாதாரண தகுதி கிடையாது மகாஜனம்னா. இந்திரன் வந்து ஏற்கனவே சுரா, சுரனா பக்தர், அசுரனா ஆசுரா, ஆப்போசிட், பக்தர் இல்லாதவன். இந்திரன் வந்து ஏற்கனவே பக்தர், சுரா தேவரா இருக்கிற நாடு அன்னாடி, அவரும் பக்தர், மகாபலியும் பக்தர். இதுல வந்து வித்தியாசமான இந்த போர்க்களை பார்க்கிறோம். மகாபலிக்கு சுக்கராச்சாரியர் சப்போர்ட் இருக்கு, இந்திரனுக்கு பிருகஸ்பதி சப்போர்ட் இருக்கு. பகவான் சப்போஸ் ரெண்டு பேருக்கும் நியூட்ரலா இருக்கணும், எல்லா ஜீவனுக்கும் ஒரு சமமா இருக்கணும். இந்த இடத்துல வந்து போர்க்களத்தில் ஆரம்பத்தில் இந்திரன் எல்லாத்திலையும் முன்னேறி இருக்கிறான். ஆனா பின்னாடி மகாபலி வந்து மாய ஜாலத்தினாடி இது முன்னும்போது அவங்க நாடி சமாளிக்க முடியல. உடனே பகவானை நினைக்கிறாங்க. பகவான் வந்து உடனே அவர் போர்க்களத்தில் தோணவுடனே மாயஜாலங்கள்லாம் விலகிடு, திரும்பவும் இயற்கையான போருக்கு வருது. அதுக்கப்புறம் அசுரர்களை வரிசையா பகவான் கொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல மிக முக்கியமான விசேஷமா என்னன்னா, ஏன் பகவான் வந்து ரெண்டு அசுர ரெண்டு பேரு பக்தர்களுக்கு இடையில போர் நடக்கையில பகவான் எப்படி நடந்துக்கிறார்? பகவான் வந்து யார சப்போர்ட் பண்ணணும்? அசுரர்களும் பிள்ளையதான், தேவர்களும் பிள்ளையதான். ஆக்சுவலா அசுரரும் தேவரும் தந்தையார் ஒண்ணுதான், கஷ்ய போகணும். திதிக்கு பிறந்தவங்க எல்லாம் அசுரர்கள், அதிதிக்கு பிறந்தவங்க எல்லாம் தேவர். சகோதர முறைதான் வேணும். இருந்தும் அவங்க ரெண்டு பேரும் பிராமணர், கஷ்யபொம்மனியர் பிராமணர், அவருக்கு பிறந்தவங்க தான். அவங்களோட குணாதிசயங்கள் நாடி ஒருத்தர் அசுரராகவும் ஒருத்தர் தேவராகவும் கருதப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க பகவான் ஏன் சரி படுத்துறான சாதுனா, வினாசாய துஷ்கிருத்தம் தர்ம சம்ஸ்தாபனத்தாய சம்பவமி விவேக. பகவான் வந்து எங்கெங்கெல்லாம் பக்தர்களை காக்கணுமோ, நாசாய துஷ்கிருத்தம் அசுரர்களை அழிக்கணுமோ அப்பெல்லாம் தோன்றேன்னு சொல்றாரு. ஓகே. ஆனா இங்க வந்து ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. மகாபலி வந்து பக்தர், அசுரர்கள்னா மூடர்கள் கிடையாது, சாஸ்திரவதிகள் மீறவங்களும் கிடையாது. அவங்களோட ஒரே பிராவணம் வந்து பகவானை ஏத்துக்கல. மித்தபடி வேதங்கள்லாம் அவங்களும் ஈக்குவல் தான், எல்லா வேத சாஸ்திரங்களும் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் மகாபலி வந்து ஏன் இந்த மாதிரி போருக்கு தான? இந்திரன் கூட மகாஜனங்களை ஒருத்தர சொல்லப்படல. நமக்கு தெரியும் மகாஜனங்கள்னா பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னு பிரபாதா சொல்ற. மிகப்பெரிய அதிகாரிகள் தான் இருக்காங்க, பீஷ்மர், அதே மாதிரி அசுரகுலத்தில் பிரகலாத் மகாராஜா, மகாபலி, அதே மாதிரி நான்கு குமாரர்கள், தாசர், சிவன், பிரம்மா இருக்கார்கள், பிரம்மா சுகரிஷி, 12 பேர், 12 பேர் மகாஜனங்கள்னு சொல்லப்பட்ட அந்த மகாஜனங்கள் வரிசையில வைக்கக்கூடிய மகாபலி வந்து ஏன் இந்த மாதிரி போர்ல ஈடுபடுறான்னு தெரியல. அதுக்கு காரணம் வந்து பகவானும் அவரை வந்து தண்டிக்கிறார். பின்னாடி வரல பாக்குறோம், காரணம் வந்து மகாபலி வந்து பக்தராந்தோம், அவரோட விதிப்படி அவர் அசுரகுலத்துல வந்த நாடி அசுரர்களை பாதுகாக்கணும், அவங்க ஒளிப்படி நடக்கிறார். ஆனா அதே சமயம் பகவான் கணக்குப்படி இவர் பக்தரா இருந்தாலும் அசுரர்களுக்கு பாதுகாப்பு அளிச்சு அசுரத்தை இது பண்ற நாடி, அசுரர்கள்னா பக்த பகவானை ஏத்துக்கிறாரு. ஒரு வகையில பார்த்தவங்க அசுரர்கள் வந்து இந்திரர்களை விட அதிகமா கட்டுப்பாடும் இது உலகம். இந்திரன் வந்து அப்பப்ப பழனின்பத்துல மாட்டி கேவலமான சூழ்நிலைக்கு வர்றத நம்ம வரலாறு பார்க்கணும். ஆனா அசுரர்கள் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வர்றத நம்ம பார்க்கறது இல்லை. அதனால அசுரர்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பும் தலைமையும் மகாபலி கொடுத்த நாடி, மகாபலி தலைமையில் அசுரர்கள் போர் செஞ்சும் பகவான் அவங்களுக்கு எதிராக போர் புரிகிறார். ஏன்னா தர்மத்தை நிலையின்ற தர்ம சம்ஸ்தாபனத்தாய் தர்மம்ன்றது வாசுதேவ பரவ தர்மம், மிக உயர்ந்த தர்மம் வந்து பகவானை வழிபடுறதும் அவருக்கு. அதை மீற நாடி அசுரர்கள் மித்த தர்மத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் பகவானை வழிபடா நாடி அவங்க தர்மத்தில் மீறாங்க. அதுக்கானத்தினாடி அசுரர்கள் வந்து அவங்கள முன்னே மகாபலி கொண்டு வந்த நாடி பகவான் எதிர்த்து போறார்கள். இல்லைன்னா இது குழப்பமான சூழ்நிலை, ஏன் மகாபலி வந்து மகா ஜனங்களில் ஒருத்தராக இருக்காரு, பின்னாடி பகவானுக்கு எல்லாமே சரணடைகிறாரு, அப்படி இருந்தும் ஏன் பகவான் வந்து அவரோட போரிடுறாரு? அந்த மாதிரி இரண்டாவது மகாபலியோட மிக உயர்ந்த பக்குவமான நிலையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டுறதுக்காக வேண்டியும் பகவான் அவர் இது பண்ணலாம்னு சொல்றான். பகவான் வந்து கடைசியில் அவரை கட்டி பாசத்தால் கட்டி போடும்போது அப்ப வந்து அவர் வந்து பணிந்து நிற்கிறாரு. ரெண்டாவது தன்னுடைய சாம்ராஜ்யம் பூரா கொடுக்குறாங்க, எல்லாம் மூணு அடி நிலம் வாமனருக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பகவான் வந்து ஒரு பக்தனோட பெருமையை காட்டுறதுக்காகவும் இதை சூழ்நிலையா உருவாக்குறாரு. இந்த மாதிரி இந்த போர்க்களத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே பகவான் வந்து ஒரு நொடியில மாத்துறாரு. மாயா ஜலங்கள்லாம் யாரு சாதாரணமா ஒருத்தர் நாடி தாக்குப்பிடிக்க முடியாது, ஆனா எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா பகவான் வந்தவனே அந்த மாயாஜாலங்கள்லாம் விலகிடுச்சு. அதனால பகவான் நாமமோ சக்தியோ எந்த இடத்துல இருக்கோ அதுல வந்து இந்த உலக மாயாஜாலங்கள் வந்து நிற்காது. பகவான் நேரடியா இல்லைனாலும் பகவான் நாம ஒழிக்கிற இடத்துலையும் எந்த விதமான தீய சக்திகளுக்கு இடம் கிடையாது. பேயோ பிசாசோ பூதங்களோ கண்ணுக்கு தெரியாத மோசமான வைப்ரேஷனோ பேட் வைப்ரேஷனோ எப்பூராமே பகவான் சம்பந்தப்பட்ட இடத்துல வராது. மிக முக்கியமா இந்த சக்திகள்லாம் பகவான் இல்லாதப்பவும் பகவான் சக்திகள் இல்லாதப்பவும் தான் அது பயன்படும். ஆனா பகவானோட சக்தியான நாமமும் இது இருக்கும்போது இந்த சக்திகள்லாம் அசுர சக்திகளும் மாயா சக்திகளும் அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கு உதாரணமாக தான் இந்த போர்க்களத்தில் மகாபலி உருவாக்கின அத்தனை மாயாஜல தந்திரங்களும் ஒரு நொடியில் பகவான் வந்தவனே போயிடுது. அதே மாதிரி பக்தர்களாக நம்மளும் வந்து நம்முடைய பகவான் நாம சொல்லி நம்ம இருக்கும்போது எந்த விதமான மந்திர தந்திரங்களும் மாயாஜால சக்திகளும் பக்தரை பாதிக்காது. பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், பக்தி உணர்த்தவரோட வாழ்க்கை வரலாறுலையும் அவர் வந்து அந்த அசுரம் பேர் என்ன அந்த பிசாசன், அவன் எதோ பண்ணும்போது இந்த தீயோ ஏதோ உருவாக்குறான். இவர் பாகவதத்தை படிச்சுட்டே உட்கார்ந்துருக்காரு, அவரை சுத்தி ஒரு வட்டம கோட்டை மாதிரி ஆயிடுச்சு. கொட்டினா அந்த தீ நெருங்க மாட்டேனு. அவன் பண்ண மந்திர சக்தி நாடி உருவாக்குன தீ வந்து பக்தி உணவு தவிர வந்து நெருங்கவே இல்லை. அவர் ஒண்ணுமே சில உட்காந்து பாவதம் படிச்சுட்டு, பாவதம் தானே படிச்சுட்டு இருக்காங்க. அவரை வந்து எதுவுமே அட்டாக், அவர் வந்து வேற எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. பகவானோட சக்தி இருந்தா போதும்னு நினைக்கிறார். அந்த மந்திரத்தாடி உருவாக்கப்பட்ட சக்தியில் எதுவுமே, அதே மாதிரி அவரை கொள்றக்க அந்த நியூஸ்ல பார்த்த 30 நாள் எல்லாரும் அந்த மகாராஜா கூப்பிட்டு 30 நாள் இதுன்றார். இந்திரதன மகாராஜா வந்து இந்திரன் மகாராஜா வந்துடுறாரு. 30 நாள் அந்த இது பண்ணி ஜெகநாத் பிரபா அழிமுறைகள்ல கொஞ்சம் குறைபாடு இருக்குன்னு சொல்லி பணம் 80,000 ரூபாய் அந்த காலத்துல எடுத்தாருன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே பெரிய யாகம் பண்றாரு. நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு இவரை அழிக்கணும்னு யாகம் பண்றாரு. 30 நாள் முடிவில் அழியணும்னு யாகம். ஆனா 30 நாள் முடிவில் அவரோட பையன் இறந்து போறாரு. இவர் வந்து பக்தியில பகவான் பாதுகாப்புல இருக்கையில இந்த தீய சக்திகளும் மாயா சக்திகளும் ஒண்ணுமே செய்யாது. இந்த பில்லி சூனியம் மந்திர தந்திர ஏவரங்க யார்ட்டையும் போய் ஒரு பக்தருக்கு எதிராக செய்யணும்னு கேட்டா அவங்க உண்மையிலேயே தெளிவானவங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. செஞ்சா உங்களுக்கு திருப்பி அடிக்கும், அதோட எஃபெக்ட் வந்து செஞ்சவங்களுக்கும் செய்ய சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் வரும். அன்னாடி சாதாரணமா இந்த பில்லி சூனியம் மந்திர தந்திரங்கள்லாம் எதுவுமே பக்தர்களை பாதிக்காது. அவங்களுக்கு நடக்கிறது கூட தெரியாது. அவங்க வாழ்க்கையில அவங்க பாட்டுக்கு பகவானை நம்பி போயிட்டு இருப்பாங்க, மத்தெல்லாம் தானா விலகி போயிட்டு இருக்கும். அதுதான் பக்தியோட விசேஷம். பகவான் பாதுகாப்புல இருக்கிற நாடி அவங்க தனிப்பட எதுக்கும் இந்த மாதிரி மாயாசக்திகளும் மந்திர தந்திரங்களும் பாதிப்பு வந்து விடுபடுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. பக்தி உணவு தாக்கர் அந்த மாதிரி அவரோட வரலாறு தான் நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஏன்னா அவர் நிறைய ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்த நாடி மேஜிஸ்ட்ரேட்டா இருந்து அவருக்கு வந்து நிறைய சிரமங்கள் வந்தது. ஆனா அத்தனையும் பகவான் கருணை நாடி இருந்தாரு. இதே மாதிரி இங்க வந்து இந்திரனும் தேவர்களும் என்ன செய்யறன்னு தெரியாம முழிச்சப்ப பகவான் தோன்றி அதை அழிக்கிறாரு மாயா சக்திகள்லாம். அந்த மாதிரி மாயா சக்திகளும் மந்திர தந்திரங்களும் பக்தரை பாதிக்கிறது இல்லை. பிரபுபாதவத்தோட லண்டன்லயோ அதுலயோ இந்த மாதிரி பெய் உந்த வீடு ஏதோன்னு சொன்னப்ப பக்தர்களோட போய் எல்லாம் ஜபம் பண்ணி பஜன் பண்ணி அந்த இடத்த கிளீன் பண்றாரு. அன்னாடி உண்மையிலேயே வந்து கிளீனா அந்த ஜீவனம் பெய்னா என்னது முக்தி அடையாத ஜீவன்கள் இல்லைன்னா அறகுறையா உயிர் விட்ட ஜீவன்கள். அது வந்து இந்த பகவான் நாம கேட்டோடனே அது நற்கதி அடைஞ்சு அந்த இடத்த விட்டு விலகிடும். இந்த மாதிரி பல ஆச்சாரியர்கள் வந்து இந்த மாயசக்தி மந்திரங்களை எப்படி விலகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. இதுக்காண்டி நம்ம வந்து ஏகப்பட்ட முயற்சிகள்லாம் பண்ண வேண்டியதில்லை. எல்லா கேடுகளும் வந்து நம்ம பகவானுக்கும் பக்தருக்கும் சேவை செய்யும்போது போயிடும். டெய்லி அதான் பாகவதத்தில் படிக்கணும். நஷ்டப்ராயஸ் அபத்ரேஸ் நித்தியம் பாகவதேச எல்லாமே குறைவெல்லாம் விலகி போயிடும். அபத்ரேஸ் மட்டும் குறை. ஆனால் நம்ம பக்தியில் இல்லாமல் மற்ற எல்லாவித மந்திர தந்திரங்கள் வேதங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருந்தாலும் அன்னாடி பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம வந்து எந்த மந்திர தந்திர வேதங்கள் எதுவும் தெரியலைனாலும் பக்தியில் இருந்தால் போதும். இதுதான் வித்தியாசம். ஹரே கிருஷ்ண. ஜாய் ஸ்ரீமத் பாதம் கி ஜாய் ஸ்ல பிரபா கி ஜாய். டெமிகார் சார் பாலேசா கிருஷ்ணா சுரா சுரா மீன்ஸ் பாலேசா கிருஷ்ணா. ஃபைவ் டைம்ஸ் கேள்வி வந்து தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வர்றப்பெல்லாம் 5 தடவைக்கு மேல கூப்பிட்டாங்க பகவானை உதவிக்கு. ஆனா அவர் வந்தப்பாவிட்ட பக்தி கேட்கல. ஆனா அந்த புலனின்பத்துக்காக தான் கேட்கறாங்க. போரே புலனின்பத்துக்காக தான் நடக்குது. என்ஜாய் பண்ணணும். ஏன் அவங்க பக்தியை கேட்கல தான் கொஸ்டின். வை திடீர்னு ஆஸ்க் டிவோஷன். கிருஷ்ணன் அவருக்கு சன்ஸ்காரி கிருஷ்ணன் குழந்தை தரல, ஆனா ஏன் உங்களுக்கு தந்தார்? ஆக்சுவலி கிருஷ்ணா இஸ் நாட் தட் ஹி டசன்ட் கிவ் சன்ஸ்காரி கிருஷ்ணா, தர மாட்டேன்னு இல்லை. பாகவதிலே தெரியுது, சதுர ஜன பஜனேமா ஜன சுக்ரிதுனா அர்ஜுனா அர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தாத்தி ஞானி சபதசபா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அர்த்தம், துன்பத்தில் இருக்கணும். செகண்ட் கேட்டகரி வந்து அர்த்த ஆர்த்தி, ஏதாவது வேணும். ஆனா சுக்ரிதுனம் அவங்களாம் தே ஆர் குட் பீப்புள்னு சொல்றாரு, நல்லவங்கன்னு. காரணம் என்னன்னா, சம்மார் அதர்வே பகவான் எதுக்கோ நெருங்கி வந்தாலும் பக்தியில டெவலப் ஆயிடுவாங்க. இந்த தேவர்களும் வந்து குலநின்பத்துக்காக கேட்கிறாங்க. பகவானுக்கு தெரியும் அது ஹை கிளாஸ் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும்னு பகவான்கிட்ட கேட்கறவங்க வந்து ஹை கிளாஸ் டிவோட்டியும் கிடையாது, அது வந்து ஹை கிளாஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனாலும் அந்த பெனிஃபிட்டுக்காக வர்றவங்க படிப்படியா பகவான்கிட்ட வந்து சரணடைவாங்க. கோயிலே எடுத்துக்கிடுவோம், எல்லாரும் நம்ம பக்திக்காக முத கோயிலுக்கு வரல. சில பேர் பஜனுக்காக வந்திருப்போம், சில பேர் பிரசாதம் நல்லா இருக்குன்னு வரலாம், சில பேர் வந்து அமைதியா இருக்குன்னு வரலாம், சில பேர் வந்து நீட்டா இருக்குது, ஏதோ ஒரு காரணம். ஆனா எதுக்காக வந்தாலும் படிப்படியா நம்ம டெவலப் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாவம் கேட்கிறோம், பாவம் கேட்கிறோம், ஜபம் பண்றோம், யாரோ டிவோட்டிட்ட பேசுறோம், உள்ள இருக்கிற பரமாத்மா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருது, நம்மளும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்படிதான் டிவோட்டி ஆகும். அதே மாதிரி தேவர்களும் நிறைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் உண்டு. அவங்களுக்கு கண்டிஷன் சோல் தான், அவங்க லிபரேட்டட் சோல் கிடையாது. தேவர்களுக்கு கண்டிஷன் ஆ பிரம்மா புவனலோகம் புனராவதின்னு வச்சு பிரம்மலோகம் வரைக்கும் பிரம்மாவும் கண்டிஷன் தான் எல்லாருக்குமே சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஆனா அவங்க வந்து சரியான பாதையில் இருக்காங்க. சாதுரேவ மந்தவிய, அவங்க வந்து சரியான பாதையில் இருக்கிற நாடி டைரக்ஷன் வந்து பகவானை நோக்கி சரண்டர் ஆயிருக்காங்க. தே ஆர் வித் ஆல் த டிஃபிகல்டிஸ் தேர் கண்டினியூங் தி சர்வீஸ் டு லார்ட் வித் ஆல் சென்சுக்கர் எடுக்கேஷன். அதான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். சண்டே லெக்சர்ல சொன்ன மாதிரி we are not advanced souls, but with all fault we are doing the things, but we are goal is some or other we are sorry. Like a child crying, child ku unda appa nu solla theriyadu, baba ma nu patukku our father mother knows is calling me. Adhema namakku unda devotion theriyadu, ana some or other we avta unda enak adu venum idu venum nu kekka some or other we nama pray pandradhu மெர்சிஃபுல்லி. அவர் வந்து நமக்கு வந்து டைரக்ஷன் காமிச்சு சுத்த பக்திக்கு கூட்டு போறாரு. அன்னாடி தான் பக்தியில முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம யாருமே சுத்த பக்தியில கிடையாது, மிஸ்ரா பக்தி, மிக்ஸ் பக்தி, கர்ம ஞான யோகா இதெல்லாம் மிக்ஸ் ஆன. அப்புறம் பக்தியில கொஞ்சம் பக்குவப்பட்டு வரும்போது அனர்த்த நிவர்த்தின்னு சொல்றோம், அனர்த்த வேண்டாதெல்லாம் வளரும், முதல் நான் சென்ஸ் எல்லாம் வளரும், டேர்ட்டி திங்ஸ் எல்லாம் வளரும், நம்மகிட்ட ஒரு பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம். அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் அனத்த நிவர்த்தி இருந்தவங்க தான் திருத்தி, அதுக்கப்புறம் இந்த மித்த விஷயங்களும் குறையுது, இந்த மாதிரி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனும் இதுவும் குறைய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் சுத்த பக்தி வரும். அந்த மாதிரி எடுத்த எடுப்புல எல்லாருமே பிஹெச்டிக்கு போக முடியாது, ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் போற மாதிரி பக்தியிலையும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கும். அதனாடி தேவர்கள் வந்து அவங்க ஃபைனல் ஸ்டேஜ் ரீச் ஆகலாம், அவங்ககிட்ட குறைபாடு இருக்கு. ஒரே பாசிட்டிவ் பாயிண்ட் அவங்க கண்டினியூஸா டிவோஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா குறைபாடோடையும் டிவோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாஸ்ட் அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து மற்ற சாங்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லல. சென்சுக்கர் அடிக்கேஷன் துருவ மகாராஜா வந்து தவன் இருந்து கடைசியில ராஜ்யம் வேணும்னு கேக்குறாரு. ஆனா ராஜ்யத்துக்கு, ஆனா ராஜ்யம் கடைசியில வந்தவொடனே நானு பைரக்கல்ல கேட்கிற இடத்துல போய் கூழாங்கல்ல கட்டுட்டேனேன்னு சொல்றாரு. ஆனால் லார்டு வந்து விடல. இங்க 30,000 வருஷமா 60,000 வருஷம் 36,000 வருஷம் நீ வந்து ஆட்சி செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு நான் கூட்டு போறேன்னு சொல்றாரு. முன்னாடி லார்டு வந்து மெர்சி பண்ணல. அந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே வந்து எடுத்தவொடனே நம்ம சுத்த பக்தி கொடுத்தா நமக்குலாம் பைத்தியம் பிடிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பக்திக்கு வரும். அசுரரும் சாஸ்திரங்களை பின்பற்றுகிறார்கள், ஏன் பிரம்மாவின் வேதத்தை ஒழித்துவிட்டனர்? அது அவங்களோட குணம். ஏன்னா பகவான் வந்து வேதங்கள் ஒழிச்சு வச்சா அவங்க வேதங்கள் வந்து அந்த வேதங்கள்ல ஒரு பகுதி வந்து பகவானை குளோரிஃபை பண்ணுது. வேதங்களோட வேதேச சர்வை ரகமேவ வேத்தியோ கீதையில் சொல்ற மாதிரி வேதங்களோட நோக்கம் வந்து பகவான் அறிகிறது. அதனாடி அவங்களுக்கு பகவானை ஒத்துக்கிறாடி ஒழிச்சு வைக்கிறாங்க. இந்த வேதங்கள் பூராமே பகவான்கிட்ட டைரக்ஷன் கொண்டு போகுது. நேரடியால் சுத்து ஒளி, டைரக்ட் ரூட் வந்து பக்தி, இன்டைரக்ட் ரூட் வந்து வேதங்கள் கத்து அந்த மாதிரி பழனிம்பம் அனுபவிச்சு. சரி, வேதங்களோட நோக்கம் வந்து என்னன்னா எல்லாருக்கும் பழனிம்பம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா விம்சிக்கலாவோ ரேண்டமாவோ என்ஜாய் பண்ணாம பழனின்பத்தை வந்து சிஸ்டமேட்டிக்கா முறப்படி அனுபவிக்கிறதுக்கு வேதங்கள் வழிகாட்டுது. அந்த வேதங்கள் வழிகாட்டுற நாடி அது மூலமா உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எல்லாரும் குடும்ப வாழ்க்கையை விட முடியாது, பக்குவம் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கிறோம். ஆனா வேதங்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு சம்ஸ்கார விதிகள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கல்யாணம், குழந்தை பத்துக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதி, அதுபடி பகவானை ஒவ்வொன்றிலையும் வழிபட்டு அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்தும். குடும்ப வாழ்க்கையை வந்து இல்லறம்னு சொல்றோம், கிரகஸ்தான்னு சொல்றோம். இல்ல அறம்னா இல்லைனா வீடு, அறம்னா வீடு, அறம்னா ஒழுக்கம். ஒரு கட்டுப்பாடோடையும் ஒழுக்கத்தோடையும் சாஸ்திரவியல் கற்பமும் குடும்ப வாழ்க்கையை ஒருத்தர் நடத்திட்டு வரும்போது ஒரு ஸ்டேஜ் அவங்களா படிப்படியா வந்தவனே தானாவே அந்த பகவான் கருணை நாடி அந்த பைண்டிங்ல இருந்து விடுபடுவான். அதுக்கப்புறம் தானாவே பகவான்கிட்ட அதிக கவனம் செலுத்த ஆர்கானிக்காகவும் வெரி நேச்சுரலாகவும் அந்த அட்ராக்ஷன் கிராட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வருவாங்க. இது வேத வழி. ஏன்னா குடும்ப வாழ்க்கையை ஏத்துக்கிறவங்க இந்த நவீன காலம் மாதிரி மிருகங்கள் மாதிரி வாழ்க்கையை அமைக்கக்கூடாது. சாஸ்திரவதிகளுக்கு அதை சொன்னபடி அமைக்கும். அந்த மாதிரி சாப்பாடு கட்டுப்பாடா பிரபாத சொல்ற பழையனம் மாமிசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுற. ஆனா மாமிசம் சாப்பிட்றதுக்கு அந்த காலத்துல ஏகப்பட்ட யாகங்கள் இருந்தது. யாகங்கள்ல வந்து நம்ம வந்து படிப்படியா நைவ அர்ப்பணம் பண்ணி அந்த மாமிசத்தை சாப்பிட அனுமதி கொடுத்திருந்தது. அது துர்க்கைக்கு தான் கொடுக்கணும்னு இருந்தது. அந்த மாமிசமும் கொடுக்கிற மிருகங்கள் வந்து மந்திரங்கள் ஒழுங்கா சொல்லப்படுற நாடி அந்த ஜீவன் வந்து நற்கதி அடையும். அந்த ஜீவன்கள் வந்து நற்கதி அடைகிற நாடி அந்ததை அனுமதிக்க. ஆனா அது கலியுகத்துல அதுவும் அனுமதி கிடையாது. அந்த மாதிரி மாம்சம் சாப்பிட்றவங்களுக்காக வேண்டிய அந்த ஏற்பாடு வேதங்கள் கொடுத்துருக்கு. அந்த பலி கொடுத்து இது பண்றதெல்லாம் வேதங்கள் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வேதங்கள் வந்து புலனின்ப இச்சைகளை வந்து முறைப்படி நிறைவேற்றி அது மூலமா அதுல இருந்து விடுபடுற. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா முள்ள முள்ளால எடுக்கிறது. பின் ஹேஸ் டு பி டேக்கன் அவுட், தான் ஷுட் பி டேக்கன் அவுட் பை தான். புலனின்பத்தை விடணும்னா அதை அனுபவிச்சு விடுறது, அனுபவிக்கிறது வேத சாஸ்திரப்படி அனுபவிச்சு விடணும். விம்சிக்கலா இல்ல. இப்ப நமக்கு பிரச்சனை வந்து எல்லாருமே விம்சிக்கலை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த விம்சிக்கலான வாழ்க்கை வந்து வேதத்துக்கு முரண்பட்டது. அது அசுரர்களோட அரே கிருஷ்ணன்.